Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. ஊழியன் மீது உமது முக ஒளி வீச செய்யும், உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 21 முதல் 19 அதிகாரம் 1 இறை வார்த்தை முடிய. பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தளந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்துவிடுகிறேன் என்றான். அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின்பு கலிலேயாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பால் உள்ள யூதியா பகுதிகளுக்கு சென்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தர்மியான நாளில் ஆண்டவருடைய இறை பிரசனத்திலே நாம் கூடி வந்து இறை வார்த்தையினுடைய ஆழத்தை நாம் மீண்டுமாய் ஒரு நாள் கடந்து செல்ல நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே கூடியிருக்கிறோம். ஆண்டவர் கண்டிப்பாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இருக்க முடியாது. ஆகவே இந்த ஆசீர்வாதத்தை தொடர்ந்து நீங்கள் எடுத்து செல்ல உங்களை நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். பல இடங்களிலே ஆலயங்கள் திறக்கப்பட்டாயிற்று. கோயிலுக்கு நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டிங்க. நம்ம என்ன செய்திடக்கூடாது, எல்லாம் சரியாயிடுச்சு, அதனால் நம்ம பழைய மாதிரி பழைய வாழ்க்கைக்குள்ளே நம்ம போய் நாம் என்ன செய்யக்கூடாது, வெறுமையான ஒரு கோயிலை பார்த்தோம், பூசையை பார்த்தோம் அப்படின்னு வந்துடக்கூடாது. நாம் இந்த லாக்டவுன் டயத்தில் எப்படி வார்த்தையான தெய்வத்தோடு நம்ம உறவாடி கொண்டிருந்தோமோ அதே உறவாடுதல் கண்டிப்பாக இருக்கணும். இது வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரதை வந்து காம்பன்சேட் பண்ண முடியாது. இதுவரைக்கும் நம்ம பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் உடனே நம்ம நிப்பாட்டிடக்கூடாது. ஆசீர்வாதங்களும் நின்றுடும். நம்ம வெறுமையாய் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், என்னுடைய ஆத்ம திருப்திக்கு ஆலயத்தை பார்த்தேன், ஆலயத்துக்குள்ளே போனோம், ஆலயத்து பிரம்மாண்டத்தை பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு நம்ம மீண்டுமாய் பழைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து போகாதபடிக்கு ஆலயத்திற்கு போகணும். ஆலயத்துக்கு போய் ஆண்டவரை கண்டிப்பாக அந்த இடத்துல தான் நம்ம வழிபடணும். அதில் மாற்று கருத்து கிடையாது. சில பேர் வீடுகளில் உட்கார்ந்து கொண்டு அதான் புதுசாக வீட்டிலேயே வந்துச்சே நல்லா இருக்கே அப்படின்னு சில பேர் தங்களுடைய உள்ளத்தை மாற்றிக்கொள்ளக்கூடும். அது சரியான முறை அல்ல. ஏன்னா கடவுளை தேடி செல்வது என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கடவுள் எங்கே இருக்கிறாரோ அங்கே தேடி செல்லணும் கடவுளை. இது கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து கடவுளை தேடி செல்வதற்கான ஒரு எளிய முறை. நம்ம ஆண்டவரை தேடி போகிறப்ப தான் நமக்காக காத்திருக்கிற அந்த தேவன் என்ன செய்வார், அந்த இடத்துல அந்த அபிஷேகத்தை கொடுப்பார். ஆலயத்திற்கு நம்ம கூடி போகணும் அப்படின்னு சொல்கிறதுனுடைய இன்னொரு அர்த்தம் என்னென்னா, அங்கே ஒருமைப்பாடு. எங்கே இருவர் மூவர் என் நாமத்திலே ஒருமித்து ஜெபிக்கிறீங்களோ அங்கே நான் உங்கள் மத்தியில் இருப்பேன், நீங்கள் கேட்டதை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம எல்லாருமே ஒரே குடும்பமாய் கூடி வரக்கூடிய அந்த ஆலயம்தான் அபிஷேகமான இடம். வீடுகளில் நம்ம போக முடியாத நேரத்தில் வீடுகளில் இருந்தோம், ஜெபித்தோம், அதுவும் குடும்பமாக கூடி இருந்தோம். கான்செப்ட் ஆஃப் கேதரிங் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த ஆலயத்துக்கு போகிறது வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் நினச்சிடக்கூடாது. ஏன்னா ஆலயத்திற்குள்ளே ஆண்டவர் ஜபக்கூடங்களில் போய் ஆண்டவர் போதிச்சிருக்கிறாரு, ஜபக்கூடங்களுக்கு அவர் சென்றிருக்கிறாரு, அவர் அந்த எருசலேம் ஆலயத்துக்கு போனார். இப்படி ஆண்டவரே இந்த அடையாளங்களையெல்லாம் செய்து காட்டியிருக்கிறார். அதனால் நாம் என்ன செய்யக்கூடாது, வீட்டில் இருந்து எல்லாத்தையும் சாதிச்சிடலாம், இல்லை ஆண்டவரை நம்ம பக்கம் இழுத்துடலாம். சில பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. கோயிலில் ஆண்டவருக்கு நம்ம போய் கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்கலன்னா வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் வரவே முடியாது. வீட்டுக்குள்ளே நீங்கள் பெரிய கோயிலே கட்டி வச்சுருக்கலாம். நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம், வீட்டுக்குள்ளே வசதி வாய்ப்பு பெற்றிருக்கிறவங்க பெரிய பெரிய வீடாக கட்டியிருக்கிறவங்க சில அறைகளை ஒதுக்கியிருக்கிறீங்க, ஜெப அறைன்னு சொல்லி பெரிய அறை. அதில் பார்த்திங்கன்னா பெரிய பாடுபட்ட சுருவம் இருக்கும், பெரிய மாதா சுருவம் இருக்கும், பெரிய பெரிய அடையாளங்கள் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. நிறைய வீடுகளில் அது மாதிரி செய்திருக்கிறீங்க, வெரி குட். பெரிய வீடு கட்டும் போது ஒரு இடம் ஆண்டவருக்கு நீங்கள் கொடுத்ததில் தவறில்லை. ஆனால் அது வந்து கோயிலில் ஈடு செய்யும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆலயத்திற்கு போக வேண்டிய நேரத்தில் நீங்கள் ஆலயத்துக்கு போய் தான் ஆகணும். சில நேரத்தில் என்ன செய்வாங்க, அவங்க கோயிலுக்கு வரமாட்டாங்க, ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை செய்ய மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்து ஆசீர்வாதங்கள் வீட்டுக்கு வந்துடணும். சில நேரத்தில் குருவானவரை கூட்டிகிட்டு வந்து மந்திரிச்சிட்டா எல்லாம் நடந்துடும் நினைப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, அவங்க வீட்டில் திருமணம் நடக்கும்போது 10 சாமியார், 50 சாமியார், 100 சாமியார் பழகிட்டோம்னா கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் இல்லையா. அதனால் குருக்கள் வருவாங்க. அதனால் குருக்கள் வர எண்ணிக்கையை வச்சு ஆசீர்வாதம் பெருசாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. ஒரு சாமியாரை பூசை வச்சாக்கா ஒன்றும் இல்லை, 9 சாமியார் வச்சா ஓஹோன்னு இருக்கும்னு. அங்கே பார்த்தீங்கன்னா ஓஹோன்னு இருக்காது, அங்கே எல்லாம் புட்டுக்கிட்டு பின்னாடி போயிடும். அதனால் ஆசீர்வாதங்கள் வந்து நம்ம நினைக்கிற அந்த கணிப்பின்படி நடக்கிறது இல்லைங்க. அதனால தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எந்த மன அதுக்காக சாமியாரை கூப்பிடவே கூடாதுன்னு நான் சொல்லலை. பழகிட்டீங்களா கூப்பிடுங்க. சில பேர் காசு கொடுத்து கூப்பிடுறாங்க. 25 சாமியாரை பீடத்தில் கூட்டி வைக்கிறனா இல்லையா பார், எப்படி கிராண்டாக வைக்கிறேன், நாசமாக போச்சு எல்லாம். என்னடா ஃபாதர்ஸ் வந்தது நாசமாக போச்சு. ஆமாம் ஆமாம், அது நீங்கள் வந்து தெரிஞ்சவங்கள கூப்பிடல, பழகிட்டோம், 10 சாமியாரோட பழகிட்டோம், நல்ல தாயா பிள்ளையான்னு சொல்லுவாங்க இல்லையா, பழகிட்டோம், அவர் வழி இல்லைன்னா ஓகே கூப்பிடுங்க. இப்போ நாங்கள் ஃபாதர்ஸு, எங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாமே ஃபாதர்ஸ் தான். இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சாக்க நம்ம கூப்பிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி உங்களுக்கு நண்பர்களாக இருந்தாங்கன்னா பரவாயில்ல, யாரையாவது கூப்பிட்டு ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன், 25 சாமியார் பீடத்தை அப்படியே ரொப்பி நிற்கணும் அப்படின்னா அங்கே எல்லாமே நீங்கள் இங்கே ரொப்புவீங்க, அங்கே எல்லாம் போட்டுக்கிட்டு போயிடும். அதனால் எதுக்கு சொல்கிறோம் இது அப்படின்னா, நாம் வந்து கடவுளுடைய வல்லமையை பிடிச்சி இழுக்கக்கூடாது. கடவுளுடைய வல்லமையை வந்து கடவுள் வந்து வீட்டுக்கு வருவார் அப்படின்னு அந்த ஒரு விதமான லெத்தார்ஜிக்னஸ் அப்படி சொல்லுவாங்க. கடவுளுடைய காரியத்தை கூட நம்ம என்ன செய்கிறோம், சில காரிய வேலைகளில் ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறோம். அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்கிறது. ஃபாதர் தெரிஞ்ச ஃபாதர் அவரை கூப்பிட்டா வீட்டுக்கு வருவார், வந்து மந்திரிப்பார், வந்துருச்சா எல்லாம் சரியாயிடுமா, இல்லை இல்லை. ஆண்டவர் உன்னை கோயிலுக்கு வான்னு கூப்பிட்றாருன்னா நீ வரணும். சில வேலைகளில் நாங்கள் வெளிப்படுத்துவோம், எல்லாம் கோயிலுக்கு வாங்க. நான் ஒரு சில இடங்களில் என்னை வீடுகளுக்கு மந்திரிக்க கூப்பிடுவாங்க, ஆண்டவர் சொல்லுவார் போவாதன்னுவார். அவங்க பழகினவங்களாக இருப்பாங்க, நண்பர்களாக இருப்பாங்க. நான் சொல்லுவேன், இல்லை இந்த விஷயம் ஆண்டவர் நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வாங்க, அந்த நபரை கூட்டிகிட்டு வாங்க, இல்லை அந்த வீட்டில் எல்லோரும் குடும்பமாக வந்து கோயிலுக்கு வந்து ஜெபிங்கன்னு சொல்லுவோம். இல்லை ஃபாதர் நீங்கள் வந்து எல்லாம் மந்திரிச்சா எல்லாம் சரியாக போயிடும் சொல்லி சொல்லி பார்ப்பேன், கேட்க மாட்டாங்க, போவோம். அப்புறம் போனால் அந்த விஷயம் எல்லாமே அப்படியே நெகட்டிவாக தான் நடக்கும். அந்த வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் தங்க முடியாது. ஏன்னா கடவுள் சொல்கிறதுக்கு எதிராக நீங்கள் செயல்படும் போது. அப்போது இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கிறது பிள்ளைகளை. அதனால் கடவுளுக்கு முன்னாடி நம்ம தாழ்ச்சியோடு நிற்கணும், கடவுளை தேடணுங்கிற நேரத்தில் தேடணும், கடவுளை எங்கே போய் பார்க்கணுமோ அங்கே போய் பார்க்கணும், கடவுள் வந்து நம்மளை கூப்பிட்றாருன்னா நம்ம போகணும், கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைன்னா ஆண்டவரை நோக்கி போகணுன்னா போய் பார்த்துட்டு தான் அங்கே போய் நம்ம வந்து அதை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் அதை விட்டுட்டு நான் என்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, என்கிட்ட பெரிய பெரிய ஆளுங்க இருக்கிறாங்க, நான் கூப்பிட்டா எல்லோரும் வருவாங்க, கண்டிப்பாக இதில் ஆசீர்வாதம் இருக்கவே முடியாது. அதனால் நீங்கள் ஃபாதர் யாரையும் நினச்சிக்கிட்டு சொல்கிறாரோலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா நாங்கள் இதை மாதிரி நிறைய பேரை நாங்கள் தாண்டி வந்து கொண்டிருக்கிறோம், நிறைய குருக்கள் இதை ஒத்துக்கொள்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு மனசளவில் பிடிக்காது, சில போவாங்க, வேறு வழியே இல்லைன்னு, ஆனால் ஆசீர்வாதம் அந்த இடத்துல இருக்க முடியாது. ஆகவே கடவுளுடைய பார்வைக்கு முன்பாக நம்ம எளிய உள்ளத்தினராக இருந்து செயல்பட வேண்டும். இந்த நாளில் கூட ஒரு அருமையான நற்செய்தி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. இந்த நற்செய்தியினுடைய ஆழத்தை ஒரு சிறிய புரிதலோடு நம்ம பார்க்க போகிறோம். மன்னிக்கிறத பற்றி பேசக்கூடிய ஒரு பகுதி, அருமையான ஒரு பகுதி, பெரிய வாசகமாக இருந்தாலும் அது சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஓமை நீங்கள் அடிக்கடி வாசிக்க கேட்டிருப்பீங்க. தலைவர் வந்து பணியாளன்ட்ட கொடுத்த காசு எங்கடான்னு கேட்குறாரு. அவன் மன்னிப்பு கேட்குறான், காலில் உழுவுறான், அழுகுறான், அவனை மன்னித்து அவன் கடன் பத்திரத்தை எல்லாம் மாற்றிட்டார், அழிச்சிட்டார். அவன் வெளியில் போய் அவன் இன்னொருத்தனுக்கு கடன் கொடுத்துருக்கான். அப்போது அவனை பிடிக்கிறான், கழுத்தை பிடிச்சி கொடு, அவன் கொடுக்கல, கொடுக்க முடியலன்னு கெஞ்சிறான். உடனே இவன் என்ன, இவன் எந்த நீதியை அங்கே வைக்கிறான் அப்படின்னா, நீ கொடுக்குற வரைக்கும் உன்னை சிறையில் அடைப்பேன். இதை பார்த்து கொண்டிருந்த பணியாளர்கள் வந்து சொல்கிறாங்க, அந்த பணியாளர்களுக்கு தெரிஞ்சிருக்குது இவன் செய்கிறது அநியாயம் அப்படின்னு. அரசன் அந்த தலைவன் பார்த்துட்டு முடிவு பண்ணுறதுங்கிறது ஒரு விதம், ஆனால் அங்கே உடன் பணியாளர்கள் பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இவ்வளோ செய்தீங்களே, அவன் இப்படி செய்தான் அப்படின்னு. அப்போ அந்த பணியாளர்களுடைய பார்வையில் இந்த காரியம் தவறாக இருக்கிறது. அப்போ அந்த பணியாளர்களுக்கு புரிந்திருக்கிற ஒரு காரியம், பணியாளர்கள்னால் யார், அவனை போல இருந்த சக நண்பர்கள், சக ஊழியர்கள், சக மனிதர்கள். அப்போ அவர்களுக்கு, சக மனிதனுக்கு புரிகிறது இவன் செய்கிறது தவறு அப்படிங்கிறது, அப்படின்னா இவனுக்கு புரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம உணர வேண்டிய ஒரு ஆழமான விஷயம். அவனுக்கு புரியுது, என்னை போல் இருக்கிற இன்னொருத்தனுக்கு புரியுதுன்னா அப்போ எனக்கு புரியணும் இல்லையா, அப்போ இது புரியல. அதுதான் இந்த மூன்று பகுதியாக இதை நம்ம பிரித்து பார்க்கலாம். அந்த தலைவன் அந்த கடன்காரன்ட்டு சொல்கிறது, இந்த கடன்காரன் அந்த இன்னொரு கடன்காரனை டீல் பண்ணுறத உடன் பணியாளர் பார்க்கிறது ரெண்டாவது காட்சி. மூணாவது காட்சி மீண்டுமாய் அந்த தலைவன் அந்த கடன்காரனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நீதி, அவன் கொடுக்கக்கூடிய தண்டனை, இதை பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு எதிர்பார்க்கப்படுகிற காரியம் என்ன, இதில் மிக தெளிவாக இந்த ஓமைக்கு பெரிய விளக்கம் தேவை இருக்காது இந்த ஓமைக்கு. அப்போ கடைசியாக நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த கருத்து என்ன அப்படின்னா, உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் அப்படிங்கிறது மிக தெளிவான ஒரு செய்தி. அப்போ மன்னிப்புங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான், அதை நம்ம செய்யணுங்கிறது கடவுளுடைய ஆசை. முதலாவது பகுதியை நம்ம படிக்கிற போது சீடர்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, எத்தனை முறை நம்ம மன்னிக்கிறது, நமக்கு வரும் எத்தனை தடவை தான் சாமி மன்னிக்கிறது, மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு. அப்போ இயேசு சொல்கிறாரு, ஏழு முறை மட்டுமல்ல 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன். 70 தடவை 7 முறை, இதுக்கு நிறைய விளக்கம்லாம் சொல்கிறாங்க. 70 to the power of 7 அப்படி சொல்கிறாங்க. 70 அந்த 7 மேலே போட்டிங்கன்னா அப்போனா 70 70 70 7 தடவை நீங்கள் பெருக்கி பாருங்கள் அது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். இப்படி பல வழிகளில் ஒரு கணித முறையெல்லாம் அவங்க விளக்கி சொன்னாலும் அடிப்படையாக சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, மன்னிக்கிறதுக்கு அளவு கிடையாது, போ அப்படின்னு சொல்கிறார். நீ அவன் உண்மையாக வந்து மன்னிப்பு கேட்குறான் அப்படின்னா நீ மன்னிக்கணும். அந்த மன்னிப்பினுடைய ஆழம் எப்படி இருக்கணும், ஏன்னா நீ மன்னிப்பை பெறுகிற, கடவுளிடமிருந்து நீ மன்னிப்பை பெறுற அப்படின்னு சொல்லி இயேசு சாமி உணர்த்துகிற, தந்தையிடமிருந்து நீ பெறக்கூடிய மன்னிப்பை நீ கொடுக்கணும், அப்போ தான் உன்னுடைய மன்னிப்பு உறுதி செய்யப்படும். நம்ம மன்னிப்பை கொடுக்கலை அப்படின்னா அந்த மன்னிப்பு உறுதி செய்யப்பட முடியாது. உனக்கு கடவுளுடைய மன்னிப்பு உறுதி இல்லாமல் போயிடும். அந்த மன்னிப்பு உறுதி இல்லாமல் போச்சுன்னா என்ன ஆகும், வீட்டுக்குள்ளே சாபம், வேதனை, வலிகள், கஷ்டம் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், மன்னிக்க சொல்கிறோம். அவங்க இவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டுருக்காங்க, இவ்வளோ பெரிய வேதனையை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப கஷ்டமான காரியம்தான் மன்னிக்கிறது, இது சாதாரண காரியம் அல்ல. இந்த மத்தேயு வந்து இந்த மன்னிப்பினுடைய ஆழத்தை வந்து இந்த இடத்துல இவ்வளோ இதாக பேசியிருக்கிறதுக்கான ஒரு ரெஃபரன்ஸை நம்ம வந்து பின்னாடி பார்க்குறோம் பாருங்கள். இதில் பார்க்கக்கூடிய 21வது இறைவசனம், ஆண்டவரே என் சகோதர சகோதரி ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும், 7 முறை மட்டுமா? 22, 7 முறை மட்டுமல்ல 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன். இயேசு சொல்லிட்டாரு. இந்த மத்தேயினுடைய இந்த பகுதியில் வந்திருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட்டு எதனுடைய ரெஃபரன்ஸாக அவர் வைக்கிறார்னா, எதை அவங்க மனசுக்குள்ளே வச்சு கேட்குறாங்க, பழைய ஏற்பாட்டுக்குள்ளே போகிற பாருங்கள். மத்தேயு வந்து மன்னிப்புக்கு வந்து குறிப்பிடும் பகுதிகளை வந்து குறிப்பிடுறாரு, பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுக்கிறார் அதனுடைய ஆழத்தை. தொடக்க நூலில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் அவனிடம், அப்படியன்று காயினை கொள்கின்ற எவனும் 7 முறை பழிவாங்கப்படுவான் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கும் எவனும் அவனை கொல்லாமல் இருக்க ஆண்டவர் அவன் மேல் ஒரு அடையாளமிட்டார். காயினை கொள்ளுகிற எவனும் 7 முறை பழிவாங்கப்படுவான். அந்த 7 முறைங்கிற அந்த கான்செப்ட், சார், இட்ஸ் அ ரிவெஞ்சிங், அந்த ஒரு உணர்வு தான் பழைய ஏற்பாட்டில் இருந்தது. காயினை வந்து டச் பண்ணுறவன் 7 முறை பழிவாங்கப்படுவான். அதிலே 23வது இறைவசனம் பாருங்கள், லாமேக்கு தன் மனைவியரிடம், ஆதா சில்லா நான் சொல்வதை கவனியுங்கள், லாமேக்கின் மனைவியரே என் சொல்லுக்கு செவி கொடுங்கள், என்னை கட்டாயப்படுத்தியதற்காக என்னை காயப்படுத்தியதற்காக ஒருவனை நான் கொன்றுவிட்டேன், என்னை அடித்ததற்காக அந்த இளைஞனை நான் கொன்றேன். காயினுக்காக 7 முறை பழிவாங்கப்பட்டால் லாமேக்குக்காக 70 7 முறை பழிவாங்கப்படும் என்றான். இப்போ பார்த்தீங்களா, அந்த பழைய ஏற்பாட்டில் வந்து அந்த ரிவெஞ்சிங் ஆட்டிடியூடு வந்து அவ்வளோ தூரம் ஹெவியாக இருந்துச்சு. அந்த 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 தாட், எண்ணம், பழிவாங்கக்கூடிய எண்ணம், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், கொடுத்துரு உடனே கொடுத்துரு. கண்ணை எடுத்துட்டானா, இல்லை வலது கண்ணை அவன் டச் பண்ணிட்டானா, அவன் வலது கண்ணை நீயும் டச் பண்ணலாம். அப்போது இந்த தியரியை கடவுள் என்ன செய்கிறார், இயேசு சுவாமி மாற்றுறார் என்டையர்லி. ஏன்னா இது வந்து ஒரு புதிய சமூகத்தை படைக்க முடியாது. அது புதிய சமூகத்தை படைக்கணும்னா அதுக்கு வித்தியாசமான ஒரு கோட்பாடு வேணும். அப்போ தந்தையினுடைய கோட்பாடு இது அல்ல. அதை வந்து ஆரம்பத்தில் அப்படி இருந்தாலும் கூட அது மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நிறைவை நோக்கிய பயணத்திற்கு இயேசு சுவாமி நம்மளை கூட்டிகிட்டு போகிறார். அப்போ அந்த நிறைவை நோக்கிய பயணத்தில் தான் மத்தேயு வழியாக இந்த செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. அதனால தான் அந்த 7 முறை மட்டுமல்ல 70 தடவை 7 முறை நீ பழிவாங்கணும்னு சொல்லப்பட்ட வார்த்தை வந்து இந்த இடத்துல மன்னிக்கணுங்கிற வார்த்தையாக மாற்றப்பட்டிருக்கிற. அப்போ இயேசுவினுடைய அந்த அழுத்தம், அவர் சொல்லக்கூடிய அந்த மன்னிப்பினுடைய அழுத்தத்தை நம்ம உணர்றோம். அதை உணர்றதுக்காகத்தான் ஒரு ஓமை வழியாக சொல்கிறார், இதை நீ புரிஞ்சிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஓமை வழியாக இதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ மன்னிக்க முடியாத ஒரு காரியத்தையும் மத்தேயும் சொல்லியிருக்கிறார் அவருடைய அந்த நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம். அப்போ இவ்வளோ தூரம் மன்னிப்பை உணர்த்தின மத்தேயு, அழுத்தமாக சொல்கிற மத்திய நற்செய்தியாளர், மன்னிக்க முடியாத ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி மத்திய 12:31 சொல்லப்பட்டிருக்கிற தூய் ஆவிக்கு எதிரான பாவம் அதை சொல்கிறாரு. தூய் ஆவிக்கு எதிரான பழிப்புரை மன்னிக்கப்படாது. மக்களுடைய மற்ற பாவங்கள் பழிப்புரைகள் அனைத்தும் மன்னிக்கப்படும், தூய் ஆவிக்கு எதிரான பழிப்புரை மன்னிக்கப்படாது. அப்போது மன்னிக்கவே முடியாத ஒரு பாவம் இருக்குன்னா அது தூய் ஆவிக்கு எதிரான செய்கிற பாவம் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஓமையின் வழியாக நம்ம பார்த்து உணர்ந்துக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, டிவைன் பேஷியன்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அந்த கடவுளுடைய அந்த அமைதி, பொறுமை, பேஷியன்ஸ்னால் பொறுமை, அது வந்து இன்ஃபினிட் கிடையாது. அதாவது காலங்காலமாக அப்படியே தான் இருப்பார் அவர். கடவுள் எப்போ வந்தார், இஸ் இன்ஃபினிட் பீயிங் அப்படின்னு சொல்கிறோம். அவர் எப்போ வந்தார் தெரியாது, எப்போ போவார் தெரியாது. இஸ் அவர் உலகம் தோன்றுவதுக்கு முன்னாடி இருந்தார், நம்ம உலகம் முடிஞ்சாலும் அவர் இருப்பார். ஸோ அதை தான், ஆனால் அவருடைய பொறுமை அப்படி இருக்க போகிறதில்ல. அதனால் மன்னிக்கிற தேவன் மன்னிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு நினச்சின்னா நீ ஏமாந்துருவ. இந்த பேரபிள் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த கதையினுடைய ஆழம் இதுதான். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தந்தையை இமிட்டேட் பண்ணணும். அதை தான் இயேசுசாமி சொல்வார், தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்க. நம்மளால் நிறைவை நோக்கி நிறைவை அடைய முடியுமான்னு தெரியல, ஆனால் நிறைவை நோக்கி நம்ம போகலாம். அதனால தான் இயேசுசாமி ஒரு முறை விழுந்தாரில்ல, 2 முறை விழுந்தாரில்ல, 3 முறை விழுந்து காட்டுறார். 3 என்பது அது முழுமையின் அடையாளம். நீ எத்தனை தடவை விழுந்தாலும் எழுந்து வந்து உன்னுடைய அந்த வாழ்வு பயணத்தினுடைய சரியான தளத்தில் நின்றுகோ. அவர் சிலுவையை விட்டுட்டு ஓடி போயில, மீண்டும் வந்து சிலுவையை தூக்கிக்கிட்டு நின்றுட்டார். அப்போது நாம் மன்னிக்க முடியுதா முடியலையா இதெல்லாம் வந்து விதண்டவாதமாக பேசி கொண்டு இருப்பதல்ல. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழ பயிற்சி வைத்து கொள்ளணும் நம்மளை. இதுக்கு கடவுள் நமக்கு பலன் தருவார். இந்த அருமையான நேரத்தில் நம்ம சோதிச்சு பார்ப்போம், சிந்திச்சு பார்ப்போம், நம்ம எத்தனை முறை இதில் ஜெயிச்சிருக்கிறோம், இதில் தோத்துருக்குறோமா. இல்லை ஒரு சில பேர் அடமண்ட்டாக என்ன செய்வாங்க, மனுஷனே வேணான்னு சொல்லிட்டு ஓரங்கட்டி உட்காந்துருவாங்க. அப்படி சில கேரக்டர்ஸை நம்ம பார்க்கலாம். போனால் தானே போய் வம்பு கட்டிக்கிட்டு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இதெல்லாம் எவனுமே என் வாழ்க்கையில் வரக்கூடாது. ஐ எம் டோட்டலி செல்ஃப் ஃப்ரீ, யாருமே என் வாழ்க்கையில் கிடையாது. ஐ எம் எ செல்ஃபிஷ் பீயிங் மாதிரி ஆயிடுறது. அப்போ யாராவது தொட்டால் தானே பிரச்சனை, தொடவே கூடாது. இது என்ன உணர்வு, இதுதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது மனுஷனே என் வாழ்க்கையில் தேவையில்லை. அப்போ நம்ம தனியாக இருந்துட்டோம்னா யாரோடையும் சண்டை இல்லை, சச்சரவு இல்லை. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ஒரு அந்நியப்படுத்தக்கூடிய நிலை இருக்குது பாருங்களேன், இதை தான் அந்த பணக்காரன் செஞ்சான். பணக்காரன் வெளியில் கிடக்கிற லாசர் என்ன கஷ்டத்தில் இருக்கிறான், அவன் எப்படி இருக்கிறான், அவன் பார்க்கக்கூட மனசு இல்லாமல் இருந்தான் பார்த்தீங்களா. அதுக்கு அவனுக்கு கிடைச்ச வேதனை ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காத நிலை. அவன் பிச்சைக்காரன் கையிலேருந்து ஒரு சொட்டு தண்ணியை வாயில் விடுங்கன்னு கடைசியில் கெஞ்ச வேண்டிய நிலைமை. இதுதான் வரும். வென் யூ ஐசோலேட் யுவர் செல்ஃப், யூ ஆர் நாட் ஐசோலேட்டிங் யுவர் பாடி இன் திஸ் வேர்ல்ட், யூ ஆர் நாட் ஐசோலேட்டிங் யுவர் செல்ஃப். நீங்கள் மட்டும் உங்களை மட்டும் இந்த உலகத்தில் மட்டும் ஐசோலேட் பண்ணலை, உங்கள் ஆத்மாவை இறந்த பிறகு ஐசோலேட் பண்ண போகிறீங்க. அதனால தான் ஆண்டவர் நம்மளை தனி மனுஷனாக படைச்சிடலை, தனி தீவாக படைக்கலை. வி ஆர் நாட் எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் நாட் அன் ஐலண்ட். நம்ம எல்லாம் ஒட்டு உறவுகளோடு பிறந்திருக்கிறோம். நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் பாருங்களேன். ஒரு கல்யாணம் காட்சின்னா எல்லாரையும் கூப்பிடுறோம், பத்திரிக்கை வைக்கிறோம், என்னத்துக்கு கூப்பிடுறோம், எல்லாத்தையும் வந்து இந்த மொய் வாங்குறதுக்காகவா, அதுக்கு இல்லை. உறவு அதில் சண்டை இருந்தாலும் சச்சரவு இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. மனுஷன்னா சண்டை வரதான் செய்யும், கருத்து வேறுபாடுகள் வரதான் செய்யும். உடனே நம்ம என்ன செய்யணும், அதை சரி பண்ணிக்கணும். ஓகே சாரி, வாங்க கமான், மன்னிச்சிருங்க. அப்போ பாருங்கள், இந்த மனநிலை நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட், அந்த உலகத்துக்குள்ளே ஒருத்தரை ஒருத்தரை சார்ந்து வாழக்கூடிய அந்த மனநிலை இல்லை அப்படின்னா, கடவுளை எப்படி நம்மளை சார்ந்து இருப்பார்? கடவுள் கண்டிப்பாக நம்மளை சார்ந்து இருக்கவே முடியாது, நாமும் கடவுளை சாரவும் முடியாது. அதனால தான் சொல்லுகிறோம், இந்த அருமையான வேளையில் இந்த இறை செய்தி சொல்லுகிற செய்தியை உள்வாங்கி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் எல்லோருமே, உங்களை உடனே பரிசோதித்து பாருங்கள். உங்களுக்கு தொண்டையில் கிச்சு கிச்சு அப்படின்னா, ஒரு மாதிரி சளி வந்து ஒரு கோல்டு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக இருக்குது, அல்லது ஒரு மாதிரியாக உடம்பெல்லாம் ஃபீவரிஷாக இருக்குதுன்னா, உடனே COVID-19 டெஸ்டிங் போகணும். கொரோனா இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க இல்லையா? அதே மாதிரி நாம் அப்பப்போ நம்மளுடைய மனசை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நான் எந்த தளத்தில் இருக்கிறேன், நம்மளால் மன்னிக்க முடியுதா? நம்ம வந்து காயப்படுத்துகிறவங்க சுற்றி சுற்றி இருக்கிறாங்க, எல்லா பக்கமும் இருக்கிறாங்க, எங்களுக்கு இருக்கிறாங்க, குருக்களுக்கு இருக்கிறாங்க, குருக்கள் மத்தியிலேயே அந்த நிலைமைகள்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, எல்லா பக்கமும் இருக்கிறது. அதனால் இந்த உலகத்தில் யாருமே இதிலிருந்து மீட்படைய முடியாது, இதில் விடுபட முடியாது. இதெல்லாம் இதுதான் நம்மளை மோட்சத்திற்கு இட்டு செல்கிற ஒரு அடையாளமாக இருக்குது. ஒரு சகோதரர் வந்து ஒரு முறை, நான் பிரதராக இருக்கிற போது ஒரு பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருந்தார் ஒரு ஃபாதர், மன்னிப்பை குறித்து. வெளியில் வந்த உடனே ஒருத்தர் மனைவியோடு வந்து நின்னார். நின்றுட்டு கேட்டார், பிரசங்கம் வைக்கலாம், ரொம்ப அருமையாக வைக்கலாம், ஆனால் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம், பேசுகிறது மட்டும் இப்படி பேசிடலாம் அப்படின்னாரு. அந்த ஃபாதருக்கும் புரியல, எனக்கும் புரியல. அவர் அவன் ஏதோ ஒம்ப பண்ண வரான்னு சொல்லிட்டு வாங்க போயிடுவோன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போகிறார். எனக்கு ஒரு ஆசை, ஃபாதர் இருங்க, அவர் என்ன தான் சொல்ல வராரு கேட்போம். பிரசங்கம் வச்சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இப்படி வரீங்க அப்படின்னு ஒரு அவ்வளோ கோபமாக வந்து சொல்கிறாரு. அப்போது அவர்கிட்ட கேட்டப்ப சொல்கிறாரு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், அவர் மனைவி உயிரோடு இருந்தப்போ ஒருத்தருக்கு பணம் கொடுத்தாராம். அந்த பணத்தை வாங்கின மனுஷன் பணத்தை திருப்பி கொடுக்கல, அது பெரிய தொகை. மனைவி இறந்துட்டாங்க. மனைவி இறந்த பிற்பாடு இவர் போய் பணத்தை கேட்டிருக்கிறார் சில மாதங்களுக்கு பிறகு. அப்போ அவன் சொல்லியிருக்கிறான், யார் கொடுத்தாவோ அவங்கள அனுப்பிச்சி விடு, அவங்க கையிலேயே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னான். பொண்டாட்டி இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு இவன் பாருங்கள் எவ்வளோ அறிவாக பேசுகிறதா. அப்போ அவர் கேட்குறாரு, இவனை நான் எப்படி மன்னிக்கிறது அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக இந்த மாதிரியான வாழ்வியல் சூழல்கள் ரொம்ப கஷ்டமானது தான், வாழ்வியல் சூழல்கள். ஆனால் அதை நம்ம மேற்கொண்டு வருகிற போது வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் அதையும் தாண்டி பெரிய மாட்சிக்குரிய அடையாளங்களாக இருக்க போகிற, அதில் தான் நம்ம வெற்றி அடையக்கூடிய ஆண்டவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகள்னு நம்ம காட்டணும். கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட 2 திருமுகம் 2 அதிகாரம் 10 வசனத்தில் நம்ம பார்க்குறோம், நீங்கள் ஒருவனை மன்னித்தால் நானும் அவனை மன்னிக்கிறேன், நான் மன்னிக்க வேண்டியது ஏதாவது இருந்தால் அதை உங்கள் பொருட்டு கிறிஸ்துவின் முன்னிலையில் மன்னித்து விட்டேன். பவுலடியார் பாருங்கள் எவ்வளோ எளிய மனசோட அவர் என்ன செய்கிறாரு, மன்னித்து மக்களுக்கு காட்டுறார். கொலோசியர் 3:13 சொல்கிறாரு, ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள், ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். பொறுத்து கொள்ளுங்கள், எல்லாமே சரியாக இல்லை, அதனால் நம்ம பொறுத்துக்கணும், வேறு வழியே கிடையாது. பொறுத்து கொள்ளுங்கள், மன்னியுங்கள், ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இப்போ கடவுள் நம்மளை எல்லாம் பர்ஃபெக்ட் பீயிங் சொல்லி மன்னிச்சாரா, ஏற்றுக்கிட்டாரா? நம்மெல்லாம் பாவமே செய்யாத நிறைவுள்ளவர்கள் அப்படின்னு அவர் ஏற்றுக்கிட்டாரா? இல்லை, நம்ம பாவிகள்னு தெரிஞ்சு தான் நம்மளை மன்னிச்சார், நம்மளை ஏற்றுக்கிட்டார், நம்மளுக்காக இறங்கி வந்தார். அப்போ நாமும் ஒருத்தரை பார்க்குற போது அவங்க நமக்கு எதிராக செயல்பட்டவங்க தான், நமக்கு எதிராக அவங்க பேசினவங்க தான், நமக்கு எதிராக சூழ்ச்சிகள் பல செய்தவங்களாக இருக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையை அவங்க கெடுக்கிறவங்களாக இருந்திருக்கலாம். பட் ஆனால் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற மூதாதையருடைய முதுமொழியின்படி, இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடும். இதை தான் நம்ம உள்ளத்தில் வைத்து நம்ம செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 1 யோவான் 2:12 ஆண்டவருடைய வார்த்தை, என் பிள்ளைகளே, அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன. அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன. அப்போ நீ, நான் ஒருத்தரை மன்னிக்கிறேன் அப்படின்னா யார் பெயரால் மன்னிக்கிறேன்? என் இயேசுவுக்காக நான் மன்னிக்கிறேன். அவரை மன்னிக்கணும்னு எனக்கு எந்த விதமான விருப்பமும் கிடையாதுங்க. அவர் பண்ணியிருக்கிற, எனக்கு செய்திருக்கிற காரியங்கள் வந்து அப்படி கழுத்தை பிடிச்சி கொன்னுடலாம் அப்படின்னு வரலாம், ஒரு கோபம் வரலாம் நமக்கு, அவனை வாழவே விடக்கூடாது அப்படிங்கிற உணர்வு வரலாம், அவன் எப்படி வாழ்ந்துடுறான் பார்த்துட்றேன் அப்படிங்கிற ஒரு வெறித்தனம் நமக்குள்ளே இருக்கலாம். நமக்குள்ளே உறங்கி கொண்டு இருக்கிற மிருகம் எப்பவுமே மன்னிக்க முடியாதபடி அது கொக்கரிச்சு கொண்டே இருக்கும். இதுதான் பிசாசோட வேலை. பிசாசு என்ன செய்யணும்னா நம்மளை மன்னிக்க விடாது. இப்படி சொல்லிட்டானே, இப்படி உன்னைய சொல்லிட்டானே, இப்படி சொல்லிட்டானே, அவனை போய் மன்னிக்க போறியா, அவனை விடாத, அவனுக்கு ஏதாவது செஞ்சு வை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது, நம்மளை ஏதாவது செய்ய வைக்கும். ஒன்று மந்திரத்தில் போய் மந்திரம் போட வைக்கும், பொம்மை செஞ்சு கையில் குத்துறது, குண்டூசியை அங்கே குத்துனா இங்கே கை விளங்காமல் போயிடுமா, எப்படியோ சொல்கிறாங்க, தெரியல, மந்திரம் போடுறவங்களுக்கு தான் தெரியும். அதனால் நீ எந்த பிசாசை பிடிச்சியோ அந்த பிசாசு உன் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துடும். ஏன்னா நீ சொந்தக்காரனாக மாறுற இல்லையா, நீ சொந்தக்காரியாக மாறுற இல்லை, அதனால் உன் வீடு அதுக்கு இருப்பிடமாக மாறிடும். அதனால தான் சொல்லுகிறோம், நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி வழிகளில் போகக்கூடாது. ஒரு சில பேர் பணத்தை கிழித்து உண்டியலில் போட்டு அந்த வீடு நாசமாக போயிடும்னு சொல்கிறாங்க. நானே எல்லா டெக்னிக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இதை நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்கிறோம், காசை வெட்டி போட்டால் அந்த வீடு நாசமாக போயிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீடு நாசமாக போகிறது என்னமோ போகுதோ போகலையோ அது தெரியல எனக்கு, ஆனால் உன் வீடு நாசமாக போகிறது உண்மையில் உண்மையாக உறுதியாகிடுச்சு. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய காரியத்தினுடைய அழுத்தம் அந்த மாதிரியாக இருக்கிறது. அதனால தான் தேவப்பிள்ளைகளை, ஆண்டவருடைய வழி வார்த்தையை நம்ம நம்புவோம். இந்த காயப்படுறோம், இப்போ நானும் ஒரு சில நேரத்தில் காயப்படுவோம். ஒரு சிலரை நாங்கள் அணுகிற போது அவங்க நம்மளை காயப்படுத்துவாங்க. அப்போ அந்த காயத்தினுடைய வழி வேதனை அப்படியே நெஞ்சில் நிற்கும். அதுக்கு என்ன செய்யணும்னா ஆண்டவர்கிட்ட வந்து உட்காந்து அந்த காயத்தை நம்ம மாற்றிக்கணும், அவ்வளோதான். கம் பேக் டு த லார்ட், அதான் சொல்கிறாரு, உன்னை நானே குணமாக்குவேன்னு சொல்கிறாரு. எங்கேருந்து குணமாக்குவேன், கையில் இருக்கிற புண்ணையா? இல்லை, செய்வார், அதையும் செய்வார், ஆனால் மனசில் இருக்கிற வேதனையை அவர் ஆற்றுவார். அது யாராலையும் ஆற்ற முடியாது, எந்த டாக்டராலையும் அதை ஆற்ற முடியாது, அதை கடவுள் செய்வார். நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை குணமாக்குகிற ஆண்டவர். பச்சிலையோ மருந்தோ குணமாக்கவில்லை, வார்த்தையை விடுத்து குணப்படுத்தும். பார்த்தீங்களா, பச்சிலை மருந்தெல்லாம் ஆத்மாவில் போய் ஒன்று குணப்படுத்த முடியாது, வார்த்தை தான் ஆண்டவர் அனுப்புவார். ஆண்டவர் சொல்வார், நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன், இந்த வார்த்தையை சொல்வார். அப்போ ஆண்டவர் அந்த வேதனையை எந்த ஒரு மனுஷன் ஆண்டவரோடு சரி செய்ய நினைக்கிறானோ அவன் ஆண்டவரால் குணமடைவான், ஆண்டவருடைய குணமடைதலுடைய அபிஷேகத்தை பெறுவான். நீங்கள் போய் மந்திரவாதியையும் காசையும் பணத்தையும் வெட்டி போட்டால் நடந்துடும், அதை குடுகுடுப்பக்காரன்ட்ட போனால் நடக்கும், அல்லது உடுக்கடிக்கிறவன்ட்ட போனால் நடக்கும் அப்படின்னா, அவன்ட போனால் ஆள் வச்சு அடித்து போடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உலகத்தரமாக யோசிச்சிங்கன்னா உலகம் உங்களை வெற்றியடைய செய்ய முடியாது. சிந்தித்து பாருங்கள், நீங்கள் போன பாதைகளை திரும்பி பாருங்கள். யாரையாவது அப்படி நீங்கள் காயப்படுத்தியிருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. பாவ சங்கீர்த்தனம் இருக்குது, பாவ அறிக்கை, ஓடி போய் இன்னாருக்கு நான் அப்படி ஒரு பெரிய பாதகம் செய்துட்டேன், இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் சொல்லிட்டு வந்து அவர்களுக்கு உங்கள் அன்பை நீங்கள் கொடுக்கணும். சும்மா போய் அங்கே பாவத்தை சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் பேசாட்டு உட்காந்துக்க கூடாது. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், எதிர்ப்பதமாக நடக்கணும். லூக்கா 11:41 ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடு, அப்பொழுது உனக்கு அனைத்தும் தூய்மையாக இருக்கும். மன்னிப்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த மன்னிப்பினுடைய அதிசயம், காசு பணமே கிடையாது பாருங்கள், மன்னிப்பு தான். இந்த உணர்வு ரொம்ப அழுத்தமான ஒரு உணர்வு, இதை நம்ம தாண்டி வேலை செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதம் அளப்பரிய ஆசீர்வாதம். அதனால் தயவுசெய்து நீங்கள் இதை நீங்கள் மனசில் வச்சு நீங்கள் உங்களையே பரிசோதித்து பார்த்து ஆண்டவருக்குள்ளே கடந்து வாங்க. கண்டிப்பாக மன்னிக்கிறவர் ஆண்டவர், சிலுவையில் மன்னித்தார். இதுக்கு மேலே ஒரு இடத்தை நம்மளால் சொல்ல முடியாது, சிலுவை.
அந்த சிலுவையில் எல்லாவற்றையும் இழந்துட்டார். இதுக்கு மேல ஒரு மனுஷனை காயப்படுத்த முடியுமா? இதுக்கு மேல ஒரு மனுஷனை அசிங்கப்படுத்த முடியுமா? நிர்வாணப்படுத்தினாங்க, காரி உமிழ்ந்தாங்க, தலையில முள்முடிய வச்சு இது ராஜா நாங்க சோப்பு உடைய உடுத்தினா என்னென்னமோ பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல ஒரு மனுஷனை அசிங்கப்படுத்த முடியவே முடியாது. இந்த அசிங்கத்துக்கு மத்தியில கடவுள் சொன்ன அந்த வார்த்தை இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். வீடுகளில் நம்ம சிலுவை வைக்க சொல்றோம். இந்த சிலுவையை நம்ம வீடுகளில் வச்சிருக்கிறோம். கண்டிப்பா வீடுகளில் சிலுவை இருக்கணும். இந்த சிலுவை பேசும், நம்மளோட பேசணும். வெறுமனை சிலுவை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய சிலுவையெல்லாம், காஸ்ட்லி சிலுவையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து செய்யக்கூடாதை செய்யக்கூடாது. ஆண்டவர் என்ன செய்தாரோ அதை நம்ம செய்யணும். அதனால தான் ஆண்டவர், நான் உன்னைய மன்னித்தேன், என்னை அடித்தவங்கள நான் மன்னிச்சனே, அப்போ நீ என்ன செய், நீ மன்னிச்சிடு, மீதியை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். மன்னிக்கிற போது நம்ம இழந்தது உலகத்தில் இழந்தது போல தெரியலாம், ஆனால் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தை போன்றது அல்ல, அது வித்தியாசமானது. அதை ஒரு மனுஷனும் கொடுக்க முடியாது, ஒரு அரசியல் தலைவனும் கொடுக்க முடியாது, ஒரு குருவானவரும் இந்த உலகத்தில் கொடுக்க முடியாது, ஆண்டவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால தான் இந்த சிலுவை வந்து வெறும் அடையாளமாய் நமக்கு இருக்கக்கூடாது, இது என் அடையாளமாய் மாறணும், நம்மளுடைய வாழ்வாய் மாறணும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. இது எந்த மதமும் சொல்லாது, கிறிஸ்துவை சார்ந்த இந்த மதம் மட்டும்தான் சொல்லும். இந்த கிறிஸ்துவினுடைய இந்த மதத்துக்குள்ளே அநேகர் வர மறுப்பதற்கு காரணம் இதுதான். புரியாமல் இல்லை, புரியுது, புரிஞ்சு இதை செய்ய முடியாது, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாங்க. அடுத்திருக்கிற யுவர் நெய்பர் இஸ் யுவர் உல்ஃப், அடுத்திருக்கிறவன் தான் உன்னை அழிக்க போகிறான். அவனை நீ அடிச்சிட்டினா நீ வாழலாம், அவன் உன்னை அடிச்சிட்டான்னா உனக்கு சாவு. அதனால் நீ என்ன செய், முந்திக்கோ. இதுதான் உலகம் கற்றுத்தரக்கூடிய பாடம். ஆனால் ஆண்டவர் கற்றுத்தரக்கூடிய பாடம், எவன் என் பொருட்டு தன் வாழ்வை இழக்கிறானோ அவன் அதை ஆதாயமாக்கி கொள்கிறான். இந்த வசனத்தை திருப்பி திருப்பி சொல்லி பாருங்க, நமக்கு கொஞ்சமாவது புரியும். நீங்கள் ஆண்டவருக்குள்ள அபிஷேகமாக கடந்து வருவீங்க. ஆமென்.